கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 465. பாடத்தின் தலைப்பு பஸ்கா. துணை தலைப்பு அடையாளங்களினுடைய அர்த்தம். பக்கம் 9-12 வரை. பிக்கப்பட்ட அப்பம் மற்றும் பாத்திரத்தின் அர்த்தத்தை இங்கு நாம் சுட்டி காண்பிப்பது சிலருக்கு பயனுள்ளதாய் இருக்கும். அப்பத்தை குறித்து நமது கர்த்தர் கூறினதாவது, இது என் மாம்சமாகும், அதாவது புளிப்பில்லாத அப்பமானது அவரது மனுஷீகத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அவர் தம்மையே நமக்காக பலி செலுத்தாதது வரையிலும் நம்மால் நித்தியமான ஜீவனை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொன்னது போல, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:53. இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டதான காரியமானது மனிதன் புசித்தால் ஒருபோதும் மறியாமல் இருக்க பண்ணுகின்றதான ஜீவ அப்பத்தை அழிக்கிறதாக மாத்திரம் காணப்படாமல், இன்னுமாக அது ஜீவனுக்கு நேரான இடுக்கமான வழியையும் திறந்தது மற்றும் ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகின்றதான இடுக்கமான வழியில் நடப்பதற்கு உதவியான ஆவிக்குரிய உணவாகிய சத்தியத்தை நாம் அடையத்தக்கதாக முத்திரையை உடைத்தது. இப்படியாக பிக்கப்பட்ட அப்பமானது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தம்மை குறித்து கூறினவரின் பிக்கப்படுதலை அடையாளப்படுத்துவது பொருத்தமானதே என்று நாம் காண்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6. ஆகையால் பிக்கப்பட்ட அப்பத்தை நாம் புசிக்கையில் அவர் மரித்திருக்கவில்லை எனில், அவர் நமக்காக பிக்கப்பட்டிருக்கவில்லை எனில், நாம் ஒருபோதும் பிதாவின் இடத்திற்கு வந்திருக்க முடியாது என்றும், நாம் என்றென்றும் ஆதாமினுடைய பாவத்தினுடைய சாபத்தின் கீழிலும் மரணத்தினுடைய நுகத்தின் கீழிலும் காணப்பட்டிருந்திருப்போம் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றொரு கருத்து, பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பற்றதாகும். புளிப்பு என்பது கெடுக்கிற ஒன்றாக சீரழிக்கும் ஒன்றாக இருப்பதினால் பாவத்திற்கான அடையாளமாய் இருக்கின்றது. மற்றும் பாவம் மனுக்குலத்தில் கொண்டு வந்ததான சீரழிவையும் மரணத்தையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் இந்த அடையாளமானது நமது கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்பதை, கதை திரையற்ற ஆட்டுக்குட்டி என்பதை, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருந்தார் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் ஆதாமின் சந்ததியில் வந்தவராய் இருந்திருப்பாரானால் வழக்கம் போல் ஏதோ ஒரு பூமிக்குரிய தந்தை வாயிலாக தமது ஜீவனை பெற்றவராக இருந்திருப்பாரானால் அவரும் கூட மற்ற மனிதர்களைப் போலவே ஆதாமின் பாவத்தினால் புளிப்பானவராய் இருந்திருப்பார். ஆனால் அவருடைய ஜீவனானது கரைத்திரை இல்லாமல் உயர்ந்த பரலோக நிலையிலிருந்து பூமிக்குரிய நிலைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலைமையில் வந்ததாயிருந்தது. ஆகவே அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அழைக்கப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:41. ஆகவே தேவன் அருளியுள்ளதான தூய்மையான புளிப்பற்ற மாசற்ற அப்பத்தினை குறித்து உணர்ந்து கொள்வோமாக மற்றும் அவரை புசிப்போமாக, அதாவது சத்தியத்தை புசித்து ஜீரணிப்பதன் வாயிலாக அவரை நாம் புசிப்போமாக. அதிலும் விசேஷமாக விசுவாசத்தின் வாயிலாக அவரது நீதியை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுதல் எனும் சத்தியத்தை புசிப்போமாக. மேலும் அவரை வழியாகவும் ஜீவனாகவும் அடையாளம் கண்டு கொள்வோமாக. இந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள் தொடர்புடையதான இன்னும் ஆழமான ஒரு அர்த்தத்தை அப்போஸ்தலன் தெய்வீக வெளிப்படுத்துதலின் வாயிலாக தெரிவித்துள்ளார். அப்பமானது நமது கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதா இராமல், நாம் அவரை புசித்த பிற்பாடு அவரது நீதியை நமக்குரியதாக்கி கொள்வதன் வாயிலாக நாம் நீதிமான் ஆக்கப்பட்ட பிற்பாடு நாம் அர்ப்பணத்தின் வாயிலாக உலகத்திற்கான உணவாகிய அந்த பிக்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்கள் ஆனோம் என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். ஒன்று கொரிந்தியர் 10:16. இது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகள் ஆகிய நாம் எதிர்கால மகிமைகளில் அவரோடு கூட உடன் சுதந்திரர்கள் ஆகுவதற்கும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேலையில் பங்காளிகள் ஆவதற்கும் உரிய நிபந்தனையாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இப்பொழுது பங்கடைவதற்கான சாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இதே கருத்தானது அப்போஸ்தலனால் மீண்டும் மீண்டுமாகவும் பல்வேறு அடையாளங்களினாலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அவை அனைத்தை காட்டிலும் இவ்வடையாளமே ஆற்றல் மிக்கதாய் காணப்படுகின்றது. அதாவது தங்கள் தலையோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாகிய கொலோசேயர் 1:24 பார்க்கவும். சபையே இப்பொழுது பிற்கப்படுகின்றதான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். இது நமது தலையானவர் உடனான நமது ஐக்கியத்திற்கும் உறவிற்கும் குறிப்பிடத்தக்கதான விவரிப்பாய் காணப்படுகின்றது. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். 1 Cor 10:16-17. கேஜேவி திருவிவிலியம். திராட்சை ரசமானது நமது கர்த்தரினால் பலி செலுத்தப்பட்ட ஜீவனை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. மரணத்தில் கையளிக்கப்பட்ட ஜீவனுக்கான அடையாளம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:27-28. பாவத்தின் காரணமாக ஆதாமின் சந்ததி இழந்து போனதான ஜீவனுக்கான மீட்கும் பொருளாக கர்த்தர் தமது ஜீவனை கொடுப்பதன் மூலமே புதிய உடன்படிக்கையின் கீழ் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் வாயிலாக மனிதர்களுக்கு ஜீவனுக்கான உரிமை கடந்து வர முடியும். 5:18-19. சிந்தப்பட்ட இரத்தமானது அனைவருக்குமான மீட்கும் பொருளாக விலையாக காணப்பட்டது. இது அனைவருக்காகவும் நமது மீட்பரினாலே கொடுக்கப்பட்டதாய் இருந்தது. ஆனால் அவர் பாத்திரத்தை சீஷர்களிடத்தில் கொடுத்து அதை பருகும்படிக்கு அவர்களிடம் கூறினதாவது தம்முடைய பாடுகளில் அவர்கள் பங்காளிகள் ஆகுவதற்கான அல்லது நிறைவேற்றுவதற்கான அழைப்பாய் காணப்பட்டது. கொலோசேயர் 1:24. விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நாமாய் முன்வந்து கிறிஸ்துவின் காரணங்களை நோக்கங்களை ஆதரிப்பதன் வாயிலாக அவரது பாடுகளில் பங்கு கொள்வோமானால் நாம் தேவனால் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாகவும் மற்றும் இயேசுவின் பாடுகளில் பங்கடைபவர்களாகவும் கருதப்படுவோம் என்பதே நம்முன் வைக்கப்பட்ட காரியமாகும். கடவுளை போற்றி திருவந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 Cor 10:16. பாத்திரத்தினுடைய மதிப்பினை நாம் அனைவரும் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட அவரது பாடுகள் மற்றும் அவமானத்தின் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. இப்படியானவர்கள் அனைவரும் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவார் என்ற நிச்சயமும் கொண்டிருக்கலாம். 8:17. பாத்திரமானது அவரது அவமானத்தில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும் அதாவது நமது மனுஷேகத்தின் மரணத்தையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நமது கர்த்தரும் பாத்திரத்திற்கு இந்த அர்த்தத்தை சாற்றினவராய் இருந்தார். உதாரணத்திற்கு அவரது சிங்காசனத்தில் உள்ள எதிர்கால மகிமை குறித்த வாக்குறுதியை அவரது சீஷர்களில் இருவர் அவரிடத்தில் கேட்டபோது அவரோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ என்றார். அவர்களது இருதயபூர்வமான உறுதிமொழியின் நிமித்தமாக என்